இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு பைத்தியக்கார மெய்ப்பன். பைத்தியக்காரன் மெய்ப்பன் என்கிற வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சகரியா 11:15-17 வரை. போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம் மதியற்ற ஒரு மெய்ப்பன். மொத்தம் வந்து மூன்று வகையான மெய்ப்பர்கள். முதல்ல வந்து மெய்க்கிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அனுக்கிரகம் எண்ணப்பட்ட கோலை எடுத்து ஆடுகளை மெய்க்கிறவர்கள். அது கிருபை, சமாதானம், சந்தோஷம், இரக்கம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு மெய்க்கிறவர்கள். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நிக்கிரகம் எண்ணப்பட்ட கோலை எடுத்து மெய்த்து அதிலே யூதாவுக்கும் லேவிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கண்டறியும்படியாக அந்த ஊழியத்தை செய்கிறார். மூன்றாவதாக மதியற்ற ஒரு மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவானா, ஊழியம் செய்வான். இங்கே வசனம் சொல்லுது, மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ. அப்படின்னா அவன் மந்தையை கவனிக்கணும், மந்தை இருக்கணும் அவனுக்கு. ஆனால் எப்படியெல்லாம் மேய்க்கணும், என்னென்ன மாதிரிலாம் செய்யணும், மந்தையை எப்படியெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கார். அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவானா, அதமாகறதை பராமரிக்காமலும். அப்படின்னா எந்த ஆடு வராமல் இருக்குதோ, எந்த விசுவாசி வந்துட்டு வராமல் இருக்காங்களோ அவங்கள கவனிக்க மாட்டான், வந்தாவா வராட்டிப்போம் அப்படின்னு சொல்லி ஏனதானன் இருப்பான். அப்போ வராமல் இருக்கிறது வந்து மெய்ப்பனுடைய குறை இல்லை, அது வந்து அவங்களுடைய குறை. அதனால் வராமல் இருக்கிறவங்கள, வந்துட்டு வராமல் இருக்கிறவங்கள இந்த மெய்ப்பன் கவனிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அதமாகறதை பராமரிக்காமலும், அப்புறம் சிதறன்றதை தேடாமலும். இந்த சபைக்கு கொஞ்ச நாள் போய், அந்த சபைக்கு கொஞ்ச நாள் போய், இப்படி அப்படி இருக்கிறவங்கள அவங்கள வந்து இந்த சபைக்கு வாங்க, அங்கே போகக்கூடாது, இந்த சபையினுடைய உபதேசம் எப்படி, மற்ற சபையினுடைய உபதேசம் எப்படி அப்படிங்கிறத கடிந்து உணர்த்தி சொல்ல மாட்டான். ஆத்மா எங்கேயோ நீ அலைஞ்சிட்டே கிட அப்படின்னு ஆத்மாவை விட்டுருவான். அப்படி வந்து ஆத்மாக்களை கவனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருப்பான், சிதறண்டதை தேடாமலும். அப்புறம் நொறுங்குண்டதை குணமாக்காமலும். என்ன பிரச்சனை சோதனை வந்தாலும் சரி, அது யாருடைய பிரச்சனை, அவங்கவுங்க பிரச்சனை. அதனால் இவங்க சோதிக்கப்பட்டிருக்காங்களே, இவங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஏதாவது செய்கிறதுக்கு போனோம்னா அந்த சோதனை நம்மளையும் பிடிச்சிக்கும். அதனால் சோதனையில் மாட்டிகிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அது அவங்கவுங்களே தான் அந்த சோதனையிலேருந்து வெளியில் வர முடியும். அப்போ மனுஷன் கொஞ்சம்தான் உதவி செய்ய முடியும், அல்லது மெய்ப்பனாக இருக்கிறவன் கொஞ்சம்தான் உதவி செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை சோதனையிலேருந்து விடுதலை ஆக்காவிட்டால் எந்த ஒரு மனுஷனும் விடுதலை ஆக்க முடியாது. அப்படியானால் எல்லா விசுவாசிகளும் என்ன நினச்சிக்குவாங்க, ஐயோ நம்மளுக்கு கஷ்டமாச்சே, நம்மளுக்கு ஊழியக்காரன் வந்து ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்குற சமயத்தில் ஊழியம் போய் உதவி செஞ்சானா, அப்புறம் வருஷம் முழுவதும் உதவி செஞ்சிட்டே தான் இருக்கணும் ஒழிய, அவங்க வந்து தங்களுடைய சோதனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அப்படியாக இந்த விசுவாசிகளை வந்து கவனிக்காமல், கவனக்குறைவாக, அல்லது வந்துட்டு வராமல் இருக்கிறவங்களை தேடாமல், இப்படி அவங்க ஒரு அலட்சியமாக ஊழியம் செய்கிறது. அப்போ மெய்ப்பன் வந்து, ஆனால் மெய்ப்பன் வந்து மந்தையை கைவிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மந்தையை கைவிட்டானா அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வலது கண்ணின் மேலும் அவனுடைய புயம் முழுவதும் சூம்பி போகும். அப்படின்னா மெய்ப்பன் வந்து மந்தையை கைவிட்டானா அவனுக்கு என்ன தண்டனை, போதும் சோத்திரம். ஆனால் அந்த பைத்தியக்கார மைப்பன், மதியற்ற மைப்பன் அவன் ஊழியம் செய்யாமல் இருந்தானா, மந்தையை கவனிக்காமல் இருந்தானா, அவனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டீங்கன்னா என்ன தண்டனை யாராவது இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? அவனுடைய தரிசனம் மங்கி போகும், அவனுக்கு நற்கிரியல் இல்லாமல் போகும். அதனால் எப்பொழுதும் தரிசனம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன ஆத்மாக்களை கவனிச்சுட்டு இருந்தால் போதுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மெய்ப்பனுக்கு எப்போவுமே ஆண்டவருடைய தரிசனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி சிதறண்ட ஆடுகளை போய் தேடுறது, காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கிறது, நொறுங்குன்றதை குணமாக்குறது, இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா இவனுக்கு தரிசனம் கிடைக்குமா? ஆஹா, அப்படியும் கிடைக்காது. தரிசனம் கிடைக்கிறன்னா மெய்ப்பன் வந்து ஆண்டவர் சமூகத்தில் அவன் காத்திருக்க வேண்டும். இந்த ஆடு வராமல் போச்சே, இந்த ஆடு சோதனையில் கஷ்டப்படுத, அப்படி இப்படின்னு ஓடி உட்காந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தா இவனுக்கு தரிசனம் கிடைக்காது. இவனுக்கு தரிசனம் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து வேதத்தை படித்து சிந்தித்தாதான் அவனுக்கு தரிசனம் கிடைக்கும். அப்போ நற்கிரியைகள், நற்கிரியைகள் என்னென்னா எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி உதவி செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான முறையில் உதவி செய்கிறது. அதனால் வந்து ஒரு விசுவாசி கஷ்டம் வந்துருச்சு, ஊழியக்காரர் உதவி செஞ்சுட்டு இருந்தாருன்னா எப்போவுமே ஊழியக்காரங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நிறையா சபைகளில் ஊழியக்காரங்க வந்து அப்படி உதவி செஞ்சு பழக்கினதுனால நிறைய ஆத்மாக்கள் இன்றைக்கி சபைக்கு போனால் பாஸ்டர் இப்போ வந்து என்ன பண்ணுவார், இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கொடுப்பார், அல்லது யூனிஃபார்ம் வாங்கிறதுக்கு காசு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய பேர் நிறைய சபைகளுக்கு போகிறாங்க. ஆனால் மெய்ப்பன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்கள பார்த்து எதிர்பார்க்காமல் இருக்கிற சமயத்தில் சிலவங்களுக்கு சில ஊழியக்காரங்க உதவி செய்கிறாங்க. அதை நினச்சி என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கும் கிடைக்கும் நம்மளுக்கும் கிடைக்கும்னு அப்படி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு வர்றாங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ நன்மை செய்யணும், சில ஆளுகளுக்கு நன்மை செய்யணும், அப்போ தான் அவங்க ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் வர முடியும் அப்படிங்கிற நிலைமையில் ஆண்டவர் யாருக்காருக்கு நன்மை செய்ய சொல்கிறாரோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நற்கிரியில் செய்து தேவனுடைய ஊழியத்தை அந்த மெய்ப்பன் கட்டுகிறான். அப்போ பைத்தியக்கார மெய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது மெய்ப்பன் பைத்தியக்காரனாக இருப்பானா அல்லது ஜனங்கள் தான் பைத்தியக்காரன்னு மெய்ப்பண்ண சொல்லுவாங்களா, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா மெய்ப்பன் வந்து பைத்தியக்காரனாக இருக்க மாட்டான், பைத்தியக்காரன் தான் ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நோவா வந்து அன்னைக்கு ஊழியம் செய்யும்போது அப்படின்னா நோவா கப்பல் கட்டுறாரு, பாதி நேரம் பிரசங்கம் பாதி நேரம் வேலை, கப்பல் கட்டுற வேலை. அப்போ அன்னைக்கு இருக்கிற பிரசங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை வரப்போகுது, எல்லோரும் இந்த கப்பலில் வந்து ஏறிக்கிங்க, அதான் அன்னைக்கு இருக்கிற பிரசங்கம். அப்போ நோவாவுடைய பிரசங்கத்தை பார்த்து அன்றைக்கி என்ன சொன்னாங்க ஜனங்க, பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வரைக்கும் மழையே வந்ததில்லை, மழைன்னா என்னன்னே தெரியாது அந்த ஜனங்களுக்கு. ஆதாம் முதல் நோவா வரைக்கும் இருக்கிற ஜனங்களுக்கு மழைனா என்னன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மழையை அனுப்புவேன், வானத்தின் மதகளை திறப்பேன், பூமியின் மதகளை திறப்பேன், தண்ணி வரும், தண்ணி வந்ததுன்னா நீ வந்து கட்டிகிட்டு இருக்கிற அந்த பேலை அல்லது கப்பல் மிதந்து அப்படியே வரும் அப்படின்னு ஆண்டவர் வந்து நோவாவுக்கு சொல்லிட்டாரு. அப்போ இதில் ஏறுனா தப்பிச்சுக்கலாங்கிறதையும் அதையும் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த காரியத்தை ஜனங்கிட்ட சொல்லும்போது ஜனங்களுக்கெல்லாம் பைத்தியமாக தெரிஞ்சுது. அதனால் உண்மையான காரியங்களை தேவனுடைய சமூகத்திலேருந்து கிடைச்ச காரியங்களை அல்லது வரப்போகிற நாட்களை குறித்து இருக்கிற காரியங்களை ஊழியக்காரன் பேசும்போது ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, இதுவரைக்கும் இந்த மாதிரி நடக்கலையே அல்லது இந்த மாதிரி யாருமே பேசலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஊழியக்காரனுக்கு என்னமோ ஆகிப்போச்சு, என்ன பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் யாருக்கு நடக்கும், எங்கே நடக்கும், எப்போ நடக்கும், ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க தான் வந்து பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு லோத்து, லோத்து என்ன பண்ணால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்கிறான், அப்பா நீங்கள் வா நம்மெல்லாம் ஓடி போயிடலாம், இன்றைக்கி ராத்திரி இந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் அது அவர்கள் பார்வைக்கு பரியாசமாய் தோன்றினது. அப்போ வரப்போகிற காரியத்தை குறித்து அல்லது ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை குறித்து ஊழியக்காரன் ஜனங்களுக்கு சொல்லும்போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியக்காரனை பைத்தியக்காரம்பாங்க. ஆனால் மெய்ப்பன் என்ன பண்ணுவான், நன்மையான காரியங்களை தான் பேசுவான், வரப்போகிற காரியங்களை பேசுவான், தேவனுடைய நியாய தீர்ப்பின் காரியங்களை எடுத்து உரைப்பான். இப்படியாக மெய்ப்பன் பைத்தியக்காரன் இல்லை, ஜனங்கள் தான் மெய்ப்பனை பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். ஒன்று கொரிந்தியர் 2:11-16 வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 2:11-16. போதும், இங்கே நாம் வாசிக்கிறோம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்படின்னா மனுஷ ஆவியில் பேசுனா ஜனங்களுக்கு நல்லா புரியும். மனுஷ ஆவியில் பேசுறதுனா எப்படி அப்படின்னா, ஒரு தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிறது, அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு உலக பிரகாரமான உதாரணங்களை வச்சு பேசுனா இது மனுஷாவியில் பேசுறது. அப்போ தேவனுடைய ஆவியில் பேசுறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு அந்த அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு இன்னொரு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கும் போது அது தேவ ஞானத்திலே பேசுவது. அப்போ இந்த தேவ ஞானத்தை பேசும்போது இதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் இது தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அறிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு என்னவாக தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை பைத்தியமாக தோன்றும். காரணம், உலக பிரகாரமான உதாரணங்களை வச்சு பேசாமல் பைபிளில் இருக்கிற உதாரணங்களை வச்சு பேசும்போது யாருமே இப்படி பேசலையே, எல்லா ஊழியக்காரங்களும் இப்படி பேசுகிறாங்களே, ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரசங்கம் வந்து பைத்தியக்காரத்தனமாக மற்றவர்களுக்கு தோன்றும். அதனால் ஜனங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மனதுக்கேற்ற வார்த்தைகளை அல்லது அவங்க ஆத்மா விரும்புகிற வார்த்தைகளை ஊழியக்காரன் பேசுனானா ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன். அதை விட்டு போட்டு பைபிள் இருக்கிற வசனத்தை எடுத்து வேறு பைபிள் இருக்கிற வசனங்களை ஒப்பிட்டு ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு பேசி தேவனுடைய காரியங்களை புரிய வைக்கும் பொழுது அவர்களுடைய பாவம் உணர்த்தப்படுகிறது அல்லது அவருடைய குறைகள் உணர்த்தப்படுகிறது அல்லது அவர்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள், இன்னும் எந்த அளவுக்கு தேவனை தேட வேண்டும் அப்படிங்கிற காரியம் உணர்த்தப்படுகிறது. இப்படிப்பட்ட பேச்சு வரும்போது அது வந்து புரியாமல் போகும் பொழுது அது மற்றவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அதனால் தேவனுடைய ஆவியில் வார்த்தைகளை பேசும்போது புரிந்தால் அது தேவ ஞானம், புரியாமல் போனால் அது பைத்தியம். அப்படின்னா ஜென்மஸ்வாவமான மனுஷன், அப்படின்னா குறிப்பாக ரட்சிக்கப்படாத அல்லது மனம் திரும்பாத அல்லது ஜென்மஸ்வாவங்கள் தன்னுடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிற மனுஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் பைத்தியமாக தோன்றும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நன்மையாக தோன்றணும் என்றால் அல்லது ஞானமுள்ள வார்த்தைகளாக தோன்றணும் என்றால் அந்த ஜென்மஸ்வாவம் அவனை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். ஜென்மஸ்வாவம் சொன்னால் பரம்பரை பரம்பரையாக வர்றது. அப்போ நாம் செஞ்ச பாவம், இருதயத்தில் இருக்கிற பாவம், அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். அதனால் ஜென்மஸ்வாபத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கியிருக்கிறியே, இல்லை பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்கியிருக்கிறியே, பாத்திரத்தினுடைய உட்புறத்தையும் சுத்தமாக்கு. அப்படின்னா இதுநாள் வரைக்கும் செஞ்ச பாவத்திலேருந்து மனம் திரும்பி இருக்கிறிய, இது பத்தாது. உள்ளத்தில் இருக்கிற பாவம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்திலேருந்தும் மனம் திரும்பணும். அப்போ தான் வந்து தேவனுடைய வார்த்தைகள் ஞானமுள்ளவைகளாக இருக்கும். அப்படி இல்லாமல் போனால், அல்லது ஜென்மஸ்வாபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனுஷன் கேட்டால், அல்லது ஜென்மஸ்வாபத்தோடு வேத வசனத்தை வாசித்தால், அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்போ பைத்தியக்காரன் பேசுகிறான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் பைத்தியம் ஆகாது, கொட்டாய் வரும், அப்புறம் தூக்கம் வந்துடும். பைத்தியக்காரன் பேசுகிற வார்த்தையில் கேட்டாச்சுன்னா, என்னடா இது இவ்வளோ நேரம் உட்கார வச்சு நம்மளைய அதை பண்ணி இதை பண்ணி எங்கேயும் நகராமல் இது உட்காந்து கேளு கேளுன்னு மணிக்கணக்காக உட்காந்து நம்மளைய கட்டாயப்படுத்துகிறாங்களே, அதனால் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ ஜென்மஸ்வாவத்தோடு கேட்டால் தேவனுடைய வார்த்தைகள் பைத்தியமாக தோன்றும். ஒன்று கொர்தியர் 1:18-21 வரை.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்தை கேட்டபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று.
போதும். அப்போ பைத்தியமாக இருக்கிற பிரசங்கத்தினால தான் ஆண்டவர் வந்து விசுவாசிகளை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததாமா. அப்படின்னா மற்றவங்களுக்கு பைத்தியமாக தோணும் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற வார்த்தையை பேசாமல் ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி ஆவிக்குரிய காரியங்களை வந்து பேசும்போது தான் அது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் யாரோ அவங்களுக்கு மட்டும் அந்த வசனம் சேரும், மற்றவர்களுக்கு அது சேராது. ஏன்னா ஜென்மஸ்வாவமாக இருக்கிறான், அவன் மனம் திரும்பாமல் இருக்கிறான், அல்லது இருதயத்தை சுத்தம் பண்ணாமல் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான், அதனால் அவனுக்கு புரியாது, அவனுக்கு அது பைத்தியமாக தோன்றும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணினா கொஞ்சம் நல்லா புரியும், நல்லா நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றலாம். அப்போ அது கொஞ்சம் ஞானமுள்ள வார்த்தைகளாகவும் தோன்றும். அப்படி இன்றைக்கு அநேகம் பேர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக அல்லது பேசுவதற்கு முன்பதாக தங்களுடைய இருதயத்தை சுத்தம் செய்யாமல் இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசும்போது கேட்கும்போது இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டு கேட்டாச்சுன்னா நம்மளுக்கு அது ஞானமுள்ள வார்த்தைகளாக தோன்றும், அது தேவ ஞானமுள்ளவைகளாக தோன்றும். இந்த பிரசங்கத்தினாலே ஜனங்களை தேவனுக்கு உள்ளாக அல்லது ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அதனால் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு வேண்டி மரித்தார், நம்மளுக்கு வேண்டி மரித்தார், நம்மளுக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லும்போது அவர் வந்து பாவத்துக்கு வேண்டி மறுத்தார்னா மறுத்திட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி நிறைய கேள்விகளை கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறவங்க எல்லாத்துக்குமே அவர் வந்து தேவனுடைய வார்த்தை வந்து பைத்தியமாகத்தான் தோற்றும். தேவன் நம்மளுக்கு முன்மாதிரியாக அதை செய்து காண்பித்தார். அப்போ நாம் அவைகளை பின்பற்றும் போது நம்மளுக்கும் தேவனுடைய ரட்சிப்பு வருகிறது அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொண்டவர்கள் அல்லது தங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு மட்டும்தான் சிலுவை பற்றிய உபதேசம் ஞானமுள்ள வார்த்தைகளாக தோன்றும். அப்படி இல்லைன்னா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. அப்படியாக இன்றைக்கு உலகத்தில் அநேக ஊழியக்காரங்க இருக்காங்க, அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது. இதில் பைத்தியக்காரனுடைய பிரசங்கத்தினால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய பேர்த்த ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்கு தேவன் சித்தமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27-29 வரை.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்.
போதும். அப்ப இங்க நாம வாசிக்கிறோம் என்னன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படின்னா வேத வசனத்தை பேசுவதற்கு நிறைய படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட தேவனுடைய வார்த்தை வந்து கிடைக்குமா? இருக்காது. அப்போ யாருக்கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குதுன்னா, உலகத்தில் வந்து அப்பமா எண்ணப்பட்டவர்கள், படிக்காத மாதிரி இவருக்கு என்ன பேச தெரியும், இவருக்கு என்ன பேச தெரியும், இவர் படித்தவரா, இவர் வெளிநாடு போயிட்டு வந்தவரா, இவருக்கு என்ன பணம் இருக்குதா அல்லது உலக பிரகாரமான படிப்பு இருக்குதா? ஆமாம், ரெவரண்டா இவர். ஆமாம், மெட்ராஸில் எந்த பக்கமும் போனதில்லை, வந்ததில்லை, பைபிளில் ஒன்றுமே தெரியாது, என்னவோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களை வச்சு ஆண்டவர் விசுவாசிகளை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்கு தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அப்படி வந்து உலகத்திலே ஒன்றும் இல்லாதவைகள், உலகத்திலே அற்பமாக எண்ணப்பட்டவைகள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணவே தெரியாது. உண்மையான பிரசங்கம் பண்ணுறவங்கள பார்க்கும்போது ஜனங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, இவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதும்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளையும் மனுஷனுடைய கதைகளையும் ஒப்பிட்டு பேசி பேசி வரும்போது, ஓ நல்லா பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு, நம்மளுக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பேசும்போது ஜனங்களுக்கு புரியாது, அது பைத்தியமாக தோன்றும். ஆகவே தேவன் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அல்லது தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்கும்படியாக இந்த உலகத்திலே அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் ஒன்றுத்துக்கு உதவாதவர்களையும் ஜனங்களால் மதிக்கப்படாதவர்களையும் பலவீனமானவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை இந்நாள் வரைக்கும் தேவன் செய்து கொண்டு வருகிறார். சோத்ரம். எபிரேயர் 9:6-10 வரை.
இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள், இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது, அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் சகலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேறல்ல.
போதும். அப்ப முதலாம் கூடாரம், இரண்டாம் கூடாரம், ஆசிரிப்பு கூடாரத்துல முதலாம் கூடாரம், இரண்டாம் கூடாரம், அதுக்கு முன்னால் பிரகாரம். பிரகாரம் சொன்னால் ஜனங்க வெளியில் நிற்கிற இடம், முதலாம் கூடாரனா பரிசுத்த ஸ்தலம், ரெண்டாம் கூடாரனா மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நம்ம வந்து முதலாம் கூடாரம், முதலாம் கூடாரத்திலே தினந்தோறும், அப்படின்னா தினந்தோறும் முதலாம் கூடாரத்திலே ஆசாரியர்கள் பிரவேசிப்பார்கள். இந்த முதலாம் கூடாரத்தில் பிரவேசித்து அங்கே வந்து தூபம் காட்டுறது, அங்கே வந்து செய்யப்படுகிற எல்லா ஆசரிப்பு முறைகளும் மனசாட்சியை சுத்தப்படுத்தாது. மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். அப்ப முதலாம் கூடாரத்தில் செய்யப்படுகிற எல்லா காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரீர சம்பந்தப்பட்டது தான். சரீரத்திற்கேற்ற சடங்குகளே இல்லாமல் வேறில்லை. அப்போ முதலாம் கூடாரத்தில் சரீரத்திற்குண்டான காரியங்கள் தான் நடைபெறுகிறது, இரண்டாம் கூடாரத்தில் மனசாட்சியை சுத்தப்படுத்துகிற காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ தினந்தோறும் சரீர சுத்திகரிப்புக்கு உண்டான காரியங்களை தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் போவான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வேண்டி ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போய் எப்பொழுதுமே வந்து ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வழியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இப்படியாக முதலாம் கூடாரத்தை பற்றி பேசுனா ஜனங்களுக்கு நல்லா புரியும். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம், எபிரேயர் 9:13-14.
அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீர்த்துப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
போதும். அப்போ முதலாம் கூடாரத்திலே காளை வெள்ளாட்டு கடாவிகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் அப்படின்னா முதலாம் கூடாரத்திலே செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் சரீர சுத்திகரிப்பு தான். ஆமாம், சரீர சுத்திகரிப்பினுடைய சடங்குகள். அப்போ இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களும் அல்லது எல்லா விசுவாசிகளும் எங்கே வர்றாங்கன்னா முதலாம் கூடாரத்துக்கு தான் வர்றாங்க. இங்கே நம்ம வாசிக்கிறோம் முதலாம் கூடாரத்தில் தினந்தோறும் ஆராதனை நடக்கிற இடங்கள் இருக்குது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஆராதனை நடக்கிற இடங்கள் இருக்குது. இப்படி பிரித்து தினந்தோறும் இதை செஞ்சிட்ருப்பாங்க. அந்த தினந்தோறும் செய்கிற எல்லா வேலைகளையும் என்னன்னு கேட்டிங்கன்னா சரீர சுத்திகரிப்பினுடைய ஊழியங்கள். அப்போ ரெண்டாம் கூடாரத்தினுடைய ஊழியத்தை யார் செய்கிறது? யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஆமாம், ஆவிக்குரிய வேலை பேசும்போது கொஞ்சம் தூக்கமாக வரும், கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரீர சுகம் வேணும், குடும்பத்தில் பிரச்சனை தீரணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சரீர பிரகாரமாக அல்லது உலக பிரகாரமான காரியங்களை தேடி தான் முதல் கூடாரம் வரைக்கும் ஜனங்கள் வருகிறார்கள். ஆனால் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் பிரவேசிக்கிறதுக்கு உண்டான வழியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருந்தாலும் கூட எல்லா ஜனங்களும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா சரீரப்பிரகாரமான ஆரோக்கியம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்போ ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே எதனால் போக முடியல, என்ன காரணத்தினால போக முடியல பாப்பா, யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு
பார்ப்போம்.
ஆ, 9:8 8 வாசிப்போம்.
அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி.
இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? முதல கூடாரம் நிற்கும் அளவும்
மாம்சத்திலே ஆராதனை கேட்டிருக்காங்க.
மாம்சம் சாகும் வரை. ஆமா, முதலாம் கூடாரமாகிய சரீரம் சாகும் செத்தாதான் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போக முடியும். ஆமா, அது இது செத்தாதான் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போக முடியும். ஆமா, சாகணும். முதலாம் கூடாரமாகிய சரீரம் செத்தாதான் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதனால யார் யார் வந்து தங்களுடைய மாம்சக்கிரியைகளை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அல்லது உலக பிரகாரமான காரியங்களிலே மறிக்கிறார்களோ அவர்கள் தான் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியும். அப்படியாக ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போனால் அங்கு ஆவி ஆத்மானுடைய காரியங்களை நாம் காண முடியும். என்ன திருப்பி கேளுங்க கேள்வியா. அது வந்து தேவனுடைய வார்த்தை சாகிறது. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் இதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறது தான் அது வந்து கோதுமை மணி சாகிறது. இங்க வந்து முதலாம் கூடாரம் சாகிறதுனா சரீரம் சாகிறது. ஆமாம், சரீரம் ஆவிக்குரிய நிலைமையில் சாகணும். சரீரத்தினுடைய எண்ணங்கள் அதான் இன்னும் வரப்போற வசனங்கள் அந்த காரியத்தை தெளிவாக சொல்லும். இந்த சரீரம் சாகிறதுனால எப்படி இந்த சரீரத்தை சாக வைக்கிறது? எல்லாம் ஆவிக்குரிய நிலைமையாக தான் பாரு. இப்போ நான் பேசுறதே வந்து பைத்தியமாக தெரியுது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்ல. காரணம் புரியாமல் இருக்கும்போது என்ன ஆகுது, ஐயோ நம்ம பேசுகிறது ஏதோ தப்பு இருக்குதா அப்படிங்கு ஊழியக்காரன சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. அழிக்கணும். அப்போதான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது சோத்திரம். அப்போ சரீரம் சாகணும்னா சரீரத்தில் காணப்படுகிற மாம்சத்தின் ஆவி, மாம்சின் இச்சைகள், எபிரேயர் 10:19-22 வரை.
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையும் உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
போதும். அப்ப இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று நம்மளுக்காக நாம போற வழியை அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்போ இங்கே நாம் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் அப்படின்னா, நல்மனசாட்சியை வந்து உண்டாக்குறதுக்கு இந்த துர்மனசாட்சியை மாற்றுறதுக்கு வேண்டி தேவனுடைய இரத்தம் அங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சரீரத்துக்கு நாம் வருவோம். இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை நம்ம சரீரத்துக்கு கொண்டு வருவோம். பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம்னா என்னவா இருக்கும்?
வெளித்தோற்றம்.
பிரகாரம்னா வெளித்தோற்றம். பரிசுத்த ஸ்தலம்னா சரீரம். மகா பரிசுத்த ஸ்தலம்னா ஆமாம் இருதயம் சொல்றதை விட ஆவி ஆத்மா, அதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ ஆவிலையும் மனம் திரும்பணும், ஆத்மாவிலையும் மனம் திரும்பணும். ஆவினா என்ன சொல்லுங்க பாப்பா? இல்லை, ஆவி ஆத்மாவுக்கு வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவி ஆத்மாங்கிறது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல. ஆவி பார்த்தா ஆத்மா ஒழிஞ்சிக்கும், ஆத்மாவை பார்த்தா ஆவி ஒழிஞ்சிக்கும். இப்போ இந்த ஆவி ஆத்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோத்திரம். அது இல்லை, ஆவின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுறது நம்முடைய ஆவி மூலம்தான் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். ஆனால் இது ஆத்மாவிலிருந்து பேசுகிறோமா உதட்டளவிலிருந்து பேசுகிறவங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இருக்கு, அது கரெக்டு. ஆனால் ஒரு ஆள் பேசும்போது உதட்டளவில் பேசுகிறானா உண்மையாகவே இருதயத்திலேருந்து ஆழத்திலேருந்து பேசுகிறானாங்கிறது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 5,000 கடன் வேணும்னு சொல்லும்போது சரி தரேன் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையாக மனசுலேருந்து சொல்லியிருக்காங்களா உதட்டளவில் சொல்லியிருக்காங்களா? அப்போ தெரிஞ்சிடும். அதான் ஆவின்னு சொல்கிறது. அப்போ உள்ளத்துலேருந்து பேசுகிறாங்கன்னா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கேட்காமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அது உள்ளத்தை லெவலில் செயல்படுத்துறது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா சரீரத்தில் வெளிப்படையான வேஷந்தான் நம்ம வந்து மனம் திரும்புறதாக நம்ம மற்றவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறோம். ஆனால் உள்ளான மனுஷன் மகாபரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா ஆவி ஆத்மாவில் மனம் திரும்பினவர்களாக அல்லது ஆவி ஆத்மா வந்து சுத்தம் உள்ளவர்களாக நாம் எல்லா காரியங்களையும் நாம் செய்வதில்லை. அப்போ நம்ம ஆவியில் பேசுகிறது ஆவி ஆவி ஆத்மாவில் இருக்கிற சிந்தனைகள் அது வந்து ஆத்மா. இப்படியாக முதலாம் கூடாரத்திலே சரீர பிரகாரமான காரியங்கள் மட்டும்தான் நடைபெறும். இரண்டாம் கூடாரத்திலே ஆவி ஆத்மாவினுடைய காரியங்கள் மட்டும்தான் நடைபெறும். அப்போ முதலாம் கூடாரத்தை சுத்திகரிக்கிற இடம் சரீரம் சுத்தமாகிற இடம் எது என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாம் கூடாரம். அந்த முதலாம் கூடாரத்திலே நித்தமும் ஊழியக்காரங்கிருந்து தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் வந்து சரீர சுத்திகரிப்புக்கு மட்டும்தான், அது ஆவி ஆத்மாவை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போய் செய்யப்படுகிற வேலை மட்டும்தான் ஆவி ஆத்மாவை சுத்தம் பண்ணும். அப்போ ஆவி ஆத்மாவை சுத்தம் செய்கிற இரண்டாம் கூடாரத்தை பற்றி பேசும்போது அது ஜனங்களுக்கு எப்படி தோன்றும்? பைத்தியமாக தோன்றும். அப்போ முதலாம் கூடாரத்தை பற்றி பேசுனா நல்லா பேசுகிறாரு பரவாயில்ல, சரீர சுத்திகரிப்புக்கு அல்லது அற்புத அடையாளங்கள் அல்லது உலகப்புறமான காரியங்கள் இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகுது, ஜனங்களுக்கு நல்லா புரியுது. ஆனால் ஊழியக்காரன் ரெண்டாம் கூடாரத்திலிருந்து ஆவி ஆத்மாவுடைய காரியங்களை சிந்தனைகளை பேசும் பொழுது அங்கே ரசிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அல்லது இருதயத்தை பரிசுத்தமாக்கி இருக்கிறவர்களுக்கு நல்லா புரியுது, இருதயத்தை சுத்தம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. இதுதான் பைத்தியக்கார மைப்பன். ரோமர் 7:22-25 வரை போதும். அப்போ மனதினாலே நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் அப்போஸ்தலனாய் பவுல் வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருமே மனதினாலே நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ரோமர் 8:1-3
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்.
சோத்ரம். இப்போ நாம் ரோமர் 8:1 ஆனபடியால் இருக்கு. ஆனபடியால்னா எங்கிருந்து தொடங்கணும்? ஆமாம், முன்னாலேருந்து பார்க்கணும். அப்போ முதல் வாசம் பார்த்தீங்கன்னா ஆனபடியால்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனபடியாளுங்கிறதுக்கு அர்த்தம் மனதினாலே நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் நான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஆனபடியினால் இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் அப்ப மாம்சத்தின்படி பாவ பிரமாணத்திற்கு ஊழியம் செய்யாமல் ஆவியின்படி நியாய பிரமாணத்தின்படி அல்லது தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரி தீர்ப்பில்லை. அப்ப நம்மளுக்குள்ள வந்து ரெண்டு காரியம் போராடிட்டு இருக்குது. ஒன்று மாம்சத்தினுடைய கிரியைகள் போராடிட்டு இருக்குது, இன்னொன்று ஆவியின் கிரியைகள் போராடிட்டு இருக்கு. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை வந்து செய்யும்போது மாம்சனுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது, மாம்சனுடைய காரியங்கள் செய்யும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் அழிக்கப்படுகிறது. அப்போ எப்பவுமே இது ரெண்டு ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது எப்படி அழிக்கலாம்? ரெண்டும் எப்பவுமே இருதயத்தில் சண்டை போட்டுட்டே இருக்கு. அது எப்படி இப்ப நம்ம வாஸ்த வசனத்தில் எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது? அது கரெக்டு. அப்போ ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கு. கலாத்தியர் 6 இதை குறித்து தெளிவாக நம்ம வாசிக்கலாம். மாம்சன் கிரியில் யாவன, ஆவியின் கிரியில் யாவன. அப்போ மாம்சமும் ஆவிக்கா ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா தெரிய வாசிச்சிருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கிறது, ரெண்டும் சண்டை போட்டுட்டே இருக்கு. இந்த ரெண்டும் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு எதை அழிச்சா சரியாகும்? அதை எப்படி அழிக்கிறது? அதான் இந்துக்கள் சொல்றாங்க, கரெக்டு. அதான் இந்துக்கள் வந்து அமளிங்கிறது இந்துக்கள் முழுவதும் நம்புறது ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது கரெக்டு. அது வந்து இந்துக்கள் சொல்ற வழி அது. ஆனால் பைபிளில் வந்து அது எப்படி மேற்கொள்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன மாதிரி ஆண்டவர் செஞ்சு கொடுத்துருக்காரு? ஆ, கரெக்ட். 3 வாசிப்போம். 3 இருக்கு இப்படி சொல்ல, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கணும் அப்படின்னா இருதயத்தில் அந்த பாவத்தை பலி செலுத்தி அதை மேற்கொள்ளணும். அதான் மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாவ எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் பலி செலுத்தணும். இருதயத்தில் பலி செலுத்தியாச்சுன்னா அங்கே வந்து மாம்சம் போராடாது. இப்போ மாம்சம் ஆவியும் போராடிட்டு இருக்குது. இந்த போராடிட்டு இருக்கிறதுல மாம்சத்தை ஜெயம் கொள்ளணும்னு சொன்னால் மாம்சத்தை நாம் பலி செலுத்திடணும் அல்லது இருதயத்தில் நாம் மேற்கொள்ளணும். அவர் எளிமையான முறையில் சொல்லியிருக்காரு. வேதத்தினுடைய முறையில் சொல்லும்போது அந்த பாவத்தை நம்முடைய இருதயத்தில் பலி செலுத்தணும். அப்போ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது. அப்போ நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நன்மை செய்யாமல் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது அப்படின்னா அந்த பாவத்தை பலி செலுத்தினா அதே நன்மையாக மாறும். ஆமாம், பலி செலுத்தினாவே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வெட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான். அதெல்லாம் இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நம்ம வேக வைக்கிறதுல தான் இருக்குது அது. சி போ சாத்தானே அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது நம்மகிட்ட தான் இருக்குது. எப்படி வேக வைக்கிறதுன்னு, எப்படி பலிபீடத்தில் இருக்கிற மாம்சத்தை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்கிறாரு, அப்படியே அக்னி வரும், அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். நான் பழைய ஏற்பாட்டிலாம் வாசிக்கும் போது பலி செலுத்துன்னு சொல்லுவாங்க, பலி செலுத்துறதுக்கெல்லாம் கொண்டு போவாங்க, வானத்துலேருந்து அக்னி வரும், அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அந்த அக்னியே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். அது எரிக்கப்பட்டதா சாம்பலாச்சா என்ன ஏதுன்னு தெரியாது, கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடும். அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் பாவ சிந்தனைகளை நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம இருதயத்தில் நம்ம அதை போட்டோம்னா கண்ணை மூடி முழிச்சிருக்குள்ள அந்த பாவம் வந்து பலி செலுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கணும். இப்போ மாம்சத்தின்படி நடவாமல்னு சொல்லும்போது மாம்சத்தை நம்ம பலி செலுத்த வேண்டும். அப்போ ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்கினி தீர்ப்பு நாம் இங்கேயே செஞ்சிட்டோம், பாவத்தை நாம் இங்கேயே ஆக்கினி தீர்ப்பு செஞ்சிட்டோம். அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு இன்னொரு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அப்போ நம்மளுக்குள்ளே வருகிற பாவத்தை அல்லது மாம்ச சிந்தனைகளை பலி செலுத்தாமல் பாவமாகவே செய்யும் பொழுது தான் இந்த பாவத்தை நியாய தீர்ப்பிற்கு தான் நியாய தீர்ப்பு நாள் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரு மனுஷன் நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய மாம்சத்திலே வருகிற பாவ சிந்தனைகளை நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது அவன் உண்மையான நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளப்படுகிறான். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும் பொழுது இருதயத்தை பரிசுத்தம் பண்ணவங்களுக்கு அல்லது ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அல்லது மாம்சத்தை முழுவதுமாக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஞானமுள்ளதாக தோன்றும். அப்படி இல்லைன்னா இந்த பிரசங்கம் வந்து பைத்தியமாக தோன்றும். சோத்திரம். அதனால் நம்மளுக்கு எந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை தோன்றுதுங்கிறது அவரவருடைய இருதயத்தினுடைய பரிசுத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஞானமாக தோன்றும். நம்முடைய இருதயம் நம்மளுக்கு சுத்தமாக இல்லாமல் இருக்கும்போது அவைகள் பைத்தியமாக தோன்றும். ஏசையா 50:10-11.
உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.
போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம், யார் ஒரு மனுஷன் இருட்டிலே நடக்கிறானோ அப்படின்னா அறியாமையில் இருக்கிறானோ அவன் என்ன பண்ணணும், கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அப்போ ஒருத்தனுக்கு இருள் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, தெரிய வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் தேவனை நம்பி தேவனுடைய நாமத்தை நம்பி தேவனை தான் சார்ந்து கொள்ளணும். அதை விட்டு போட்டு இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் 11
இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள்,
சோத்திரம். இது யாரா இருக்கும் பாப்பா, யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு
பார்க்கலாம்.
யார் நெருப்பு மூட்டுறான், யாரு? அப்படின்னா சொந்தமான வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் வச்சுக்கிட்டு எழுப்புதல் கூட்டங்களையும் மணல் மூட்டும் அபிஷேக கூட்டங்களையும் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அவன் மூட்டின தீயே அவனை வேக வச்சிடும். அதனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை படித்து தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்பட்டுருக்கணும். அதை விட்டு போட்டு இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, அக்னி அபிஷேக கூட்டங்கள், எழுப்புதலை கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம நோட்டீஸ் பார்க்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க உண்டாக்கின நெருப்பிலேயே அவங்க கொளுத்தின தீயிலேயே அவங்க செத்து போவார்கள். ஆமாம், அவங்க என்னென்ன தரிசனத்தில் போயிட்டுருக்காங்களோ அந்த தரிசனத்திலேயே அவங்களே வந்து இடறி விழுந்து ஒன்றுமில்லாமல் ஆயிடுவாங்க. அப்படி ஊழியங்கள் நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே வருது, அல்லது ஊழியங்கள் நாளுக்கு நாள் இல்லாமல் போகுது. அதே மாதிரி உண்மையாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய தாசனுடைய சொல்லை கேட்டு, தாசன் சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது அங்கே வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதை விட்டு போட்டு யாராவது சொந்தமாக வந்து எழுப்புதல் கூட்டங்களையும் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் உண்டாக்கி யாராவது ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க ஊழியமே அவங்களை பட்சித்து போடும். நியாயாதிபதிகள் 5:9-11.
அவர்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் கிருபையும் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். வெள்ளை கழுதையின் மேல் ஏறி வருகிறவர்களே, நியாயத்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் கொண்டு கொள்ளும் இடங்களில் மின்னிதரின் இளைச்சலுக்கு நீங்கிறவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலிலே போய் இறங்குவார்கள்.
போதும் போதும். அப்போ இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலிலே போய் இறங்குவார்கள். அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வந்து சேரணுன்னா இங்கே ஒரு காரணம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கு யார் பிரசங்கம் பண்ணணும், யார் பிரசங்கம் பண்ணக்கூடாது? 11 வசனம், தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களிலே வில்வீரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள். என்ன அர்த்தம் பாப்போம், உங்களுக்கே சொல்ல விட்டுடலாம். ஏன்னா இவ்வளோ நாள் பிரசங்கம் கேட்டாச்சு, இந்த மாதிரி நீதியின் வசனத்தை ஞான அர்த்தம் உள்ள வார்த்தைகளை இந்த நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் முதல்ல அப்படி வாழ்வான், தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடம், தண்ணீர் மொண்டு கொள்ளனா தண்ணீர்ங்கிறது வசனம் கரெக்ட். அப்படின்னா தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள் ஸ்கூல்ஸ். வில்வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அப்படின்னா
என்ன?
வாய் சண்டை. அதே மாதிரி இன்னொன்று பட்டம் பதவி. நீ அதிகமாக படிச்சிருக்கியா, நான் அதிகமாக படிச்சிருக்கிறேன். அப்போ பட்டம் பதவிக்கு நீங்கினவர்கள் அல்லது வாய் சண்டைக்கு நீங்கினவர்கள் அல்லது எனக்கு நல்லா பேச தெரியும் உனக்கு நல்லா பேச தெரியும்னு சொல்லி இருக்கிற போட்டியிலிருந்து நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அப்படின்னா ஊழியத்தில் வந்து வெளிநாடு போய் படிக்காம பட்டம் பதவி எதிர்பார்க்காம சாதாரண முறையில் வேதத்தை படித்து சிந்தித்து தியானிக்கிறவங்க தான் நல்ல பிரசங்கம் பண்ண முடியும். அந்த பிரசங்கத்தினால தான் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும். சோத்ரம். எரேமியா 14 அதிகாரம் 1-6 வரை. எரேமியா 14
அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்டி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்டி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெளியில் பெண்மானம் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்கிறது. புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது என்றார்.
போதும். மலை தாழ்ச்சி அப்படின்னா முன்மாறி மலை பின்மாறி மலை இல்லை. அப்போ தேவனுடைய வெளிப்பாடை குறித்து இறைமையாக்குண்டான கர்த்தருடைய வசனம், யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலங்கற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கருகருத்து திரிகிறார்கள், எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. எழும்புகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் யாரு சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி ஊழியம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்குள்ள பிரபலமானவர்கள் ரொம்ப பெரிய பெரிய விஐபிஸ் தங்களுடைய சிறுவர்களை அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். எங்கே போகிறான் தண்ணியை மோக்கிறதுக்கு? ஆமாம், வெளிநாடு போகிறாங்க. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, லண்டன், அங்கே பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு போயாச்சுன்னா இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோட திரும்பி வருகிறார்கள். தண்ணி இல்லை, ஆனா பாத்திரம் இருக்குது. இல்ல எண்ணெய் இல்ல, அங்க தண்ணி தேடுறதுக்கு தான் போனான், பாத்திரத்தையும் கொண்டு போனான் பாவா. அப்ப தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி இல்லைன்னு சொல்லி வரும்போது பாத்திரத்தை எப்படி கொண்டு வருவான்? இப்போ ஒரு தவளை எடுத்துட்டு போறான்னு
வைங்களேன்,
தண்ணி இல்லைன்னா காமிச்சி தான் கொண்டு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இல்லை, உண்மையாக அப்படித்தான். தண்ணிக்கு குழந்தை இல்லாமல் கூட்டு போய் தண்ணி எடுத்துட்டு, தண்ணி இல்லைன்னா தலையை கப்தி தான் கொண்டு வரும். ஓ, தண்ணி இல்லை. அது திரும்பி வருகிறார்கள், வெட்கி ஞானி தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். ஆமாம், அப்போ பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க, போய் போய் என்னாச்சு, பட்டம் மட்டும்தான் கிடச்சிருக்கு, ஆனால் சரக்கு இல்லை. பாத்திரம் சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டம், அதுதான் பாத்திரம். சமரியா ஸ்திரீகிட்ட வந்து ஆண்டவர் தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்கும்போது அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறா, உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறது, மொண்டு கொள்வதற்கு பாத்திரம் இல்லையே அப்படின்னு. என்னன்னா, எந்த தகுதி இல்லையே உனக்கு, எப்படி தண்ணி நீ எடுக்க முடியும்? அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்னா, ஆண்டவர் பட்டம் பதவியோட வந்து பிரசங்கம் பண்ணாம, ஆண்டவர் வந்து எளிமையான முறைகள்னால ஜனங்களுக்கு கேட்டறிந்து கொள்ளத்தக்கதான உண்மைகள்னால புத்தி சொல்லி அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை பிரசங்கித்தார். அப்போ இன்றைக்கு வந்து இன்றைக்கி இப்போ வெறும் பாத்திரங்களோட திரும்பி வருகிறார்கள். அப்போ வெட்கி தலைகுனிந்து, அங்கே போய் என்ன படித்த பிரசங்கம் பண்ணு பார்ப்போம், அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தையே ஒரு பிரசங்கம் பண்ணு பார்ப்போன்னு சொன்னால், அங்கே பிரசன்னம் வந்து பிரசங்கம் தடுமாறுது. வெட்கி ஞானி தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. எப்படி தரை வெடிக்குது? அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ஆ அதுக்கப்புறம் முதல் அர்த்தம், ரெண்டாவது அப்புறம் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெக்கி தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். தரை வெடித்திருக்கிறதுனா ஊழியம் செய்கிற இடங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க ஜனங்க, சபையிலிருந்து ஜனங்க ஓடி போகிறாங்க, அதான் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெக்கி தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். ஊழியம் செய்கிறவர்கள் தலை குனிகிறாங்க. காரணம், சபை உடஞ்சி போச்சு. என்னத்தினால உடஞ்சிது? ஏன் சரியாக பிரசங்கம் பண்ணலை? என்ன காரணம்? சபையில் 50 பேர் வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு 10 பேர் காணாமல் போயிட்டாங்களே, என்ன காரணம்? அங்கே பிரசங்கம் சரியில்லை. அதனால் வெட்கி தலை குனிந்து ஞானி போகிறார்கள், தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். வெளியில் பெண்மானும் குட்டி போட்டு புள்ளல் இல்லாதனால் அதை விட்டு ஓடி போகும். அப்படின்னா ஆத்மா ஆதாயம் செஞ்ச ஆத்மாவும் புள்ள தேடி வருது, அங்கே புல் இல்லாதனால அந்த ஆத்மாவும் ஓடி போகுது. காட்டுக்கழுதிகள் போல் மேடுகளை நின்று வலு சர்ப்பங்கள் போல் காற்றை உட்கொள்கிறது, புல் இல்லாதனால் அவைகளது கண்கள் பூத்து போகிறது. நல்ல வசனம் கிடைக்கும்னு சொல்லி பெரிய பெரிய சபைக்கு ஓடுவாங்க, அங்கே போனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, கா சுவாசிக்கிறதுக்கு தலையை உயர்த்தி நிற்கும். சில வலு சர்ப்பம் அந்த ரோட்டில் நடக்கிற வழியில் படுத்துக்கிட்டு காற்றை சுவாசிக்கும். சோத்திரம். அப்போ காட்டு கழுதிகள் போல், காட்டு கழுதிகள்னு என்ன, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த சபை கொஞ்ச நாள் போகும், அந்த சபை கொஞ்ச நாள் போகும், மாறி 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 சபை சபையாக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எங்கே வசனம் கிடைக்கும், எங்கே ஞானமுள்ள வார்த்தைகள் கிடைக்கும்னு. சோத்திரம். அப்போ நாம் இன்றைக்கு பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்கார மெய்ப்பு, ஊழியக்காரன் வந்து பைத்தியக்கார ஊழியக்காரன் அல்லது பைத்தியக்கார மெய்ப்பன், மதியற்ற மெய்ப்பன். மதியற்ற மெய்ப்பனாக எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா, மெய்ப்பன் நல்லா தான் இருக்கிறான், அவன் பேசுகிற பிரசங்கத்தினால ஜனங்களுக்கு புரியாததுனால ஜனங்க தான் மதியற்ற மெய்ப்பன் சொல்லி சொல்கிறாங்க, பிரசங்கம் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரசங்கம் சரியில்லைன்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரீர சம்பந்தமான வார்த்தைகளை பேசுனா ஊழியக்காரன் நல்லா ஆள், ஆனால் ஆவி ஆத்மா மனம் திரும்புவதற்கு ஏற்ற பிரசங்கத்தை செஞ்சால் ஊழியக்காரன் சரியில்லை. அப்படியாக இன்றைக்கு ஜனங்கள் முதலாம் கூடாரத்திலே செய்யப்படுகிற சரீர சுத்திகரிப்பினுடைய வேலைகளுக்கு வேண்டி தான் தேவனை நோக்கி வருகிறார்கள் ஒழிய, ரெண்டாம் கூடாரத்தில் செய்யப்படுகிற மனசாட்சி சுத்தமாக்கப்படுகிற காரியத்துக்கு வரதில்லை. அப்போ உண்மையாக ஊழியம் செய்யணும்னா ஒரு மனுஷனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும், அப்போ தான் ஊழியக்காரன் ஆக முடியும். அப்போ மனசாட்சி சுத்திகரிக்கப்படாமல் ஊழியம் செஞ்சால் எப்படி இருக்கும், அவன் ஊழிய மற்றவங்களுடைய மனசாட்சியும் சுத்தமாக்க முடியாது. எபிரேயர் அதில் வாசிப்போம், 9:14 இல்லை 9:14 எபிரேயர் 9:14
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
அப்போ ஊழியம் செய்வதற்கு முதலாவது என்ன சுத்திகரிக்கப்படணும்னா மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும், அப்போதான் ஊழியம் செய்ய முடியும். அப்போதான் மற்றவங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிப்பு செய்வதற்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ ஊழியக்காரன் தன்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கப்படாமல் ஊழியம் செய்தால் எப்படி இருக்கும், மற்றவர்களுக்கு உடைய மனசாட்சி சுத்தப்படுத்துகிற வழி என்னங்கிறது சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு முதலாவது ஒரு மனுஷனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி செத்தக்கிரியில்லற சுத்திகரிப்பு எவ்வளோ நிச்சயம் அப்படின்னா, மனசாட்சியில் தான் வந்து செத்தக்கிரியில் உருவாகும். அப்படின்னா ஆவி ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்குற காரியங்கள் மனசாட்சியில் தான் ஏற்படும். அப்போ சரீர மரணங்கிறது வேற, சரீர மரணங்கிறது குளியில் விழுந்தாவோ தண்ணியில் விழுந்தாவோ அல்லது கரண்ட்டை தொட்டாவோ இப்படி பல வகையான வழியில் சரீர மரணம் நேரிடும். அதே மாதிரி ஆவி ஆத்மாவுடைய மரணம் எப்படி நேரிடும், ஆவி ஆத்மாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது சிந்திக்கும்போது தியானிக்கும்போது வந்து என்னென்னா ஆவி ஆத்மாவிலே மரணம் சம்பவிக்கிறது. அப்போ மனசாட்சி சுத்திகரிக்கப்படும் பொழுது அங்கே ஆவி ஆத்மாவுடைய மரணம் அங்கே நடைபெறாது. அப்போ ஆவி ஆத்மா உயிருள்ளதாகவே இருக்கும். அப்போ அது மனசாட்சி சுத்திகரிக்கப்படும் பொழுது அவன் ஆவி ஆத்மாவுடைய மரணத்தினுடைய காரியங்கள்லேருந்து விடுதலை ஆகி அவன் சுத்தமாக இருக்கிறான். அப்போ ஒருவன் ஊழியம் செய்வதற்கு முதலாவது மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டால் தான் அடுத்தவங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எப்படி என்று இவன் அறிவுறுத்த முடியும். இல்லாட்டினா என்ன பண்ணுவான், முதலாம் கூடாரத்தினுடைய ஊழியத்தை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டுருப்பான். அப்படின்னா ஆவி ஆத்மாவனுடைய சுத்திகரிப்பு சரீர பிரகாரமான சுத்திகரிப்பு உலக பிரகாரமான காரியங்களை மட்டும்தான் வெளியில் பேசிகிட்டு இருப்பான். அப்போ மனசாட்சியை சுத்திகரிக்காத ஊழியக்காரன் முதலாம் கூடாரத்தில் இருந்து சரீர சுத்திகரிப்பினுடைய காரியங்களையும் அற்புத அடையாளங்களையும் பில்லி சூனியாக பேயாட்டுறது இந்த மாதிரி காரியங்களை தான் செஞ்சிட்ருப்பான். அப்போ இரண்டாம் கூடாரத்தில் இருந்து தங்களுடைய மனசாட்சி சுத்திகரித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, மற்றவர்கள் மனசாட்சி சுத்திகரிப்பது எப்படி அல்லது மற்றவர்கள் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிப்பது எப்படி, ஓட்டலாம் ஆனால் ரெண்டாம் கூடாரத்தை சுத்தமாக்கியாச்சுன்னா பேய் தானாக ஓடும், பேய் ஓட்ட வேண்டாம். ரெண்டாம் கூடாரத்தை சுத்தமாக்கியாச்சுன்னா பேய் தானாக ஓடும். முதலாவது ஊழியக்காரன் வந்து அதில் வந்து மனசாட்சியை சுத்திகரிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படி மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருந்து அடுத்தவங்களுடைய மனசாட்சியை நம்ம சுத்திகரித்தோம்னா என்ன ஆகுனா பேய் தானாக ஓடும். வசனம் சொல்லுது, நீ பாத்திரத்தினுடைய வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. ஆமாம், உபாசங்கிறது என்னென்ன, உபாசங்கிறது என்னென்னு வருவோம், அப்போ கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். உபாசம் மத்தேயு 6 அதை கண்டுபிடிச்சோம்னா அப்போ இங்கே பதிலுக்கு வந்துடலாம். அதான் இதான் பைத்தியக்கார மைப்புங்கிறது. மத்தேயு 6:6 அதுல உபாசம் எங்க வருது? அதை மட்டும் வாசிங்க. எத்தனை வாசனம்?
நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை
கழுவு. இப்போ வந்தாச்சு பாயிண்ட்டுக்கு. அந்தரங்கத்தில் தான் உபவாசம்
எடுக்கணும்.
சரீரத்தில் இப்போ அதுதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். உபவாசம் எடுக்கும்போது தலைக்கு எண்ணெய் பூசணும், உன் தலைக்கு எண்ணெய் பூசி. உன்முகத்தை கழுவு. உன் தலைக்கு எண்ணெய் பூசினா எழுத்தின்படி இல்லை, உன் தலைக்கு எண்ணெய் பூசினா நம்ம செஞ்ச பாவங்களையும் தவறுகளையும் மனம் திரும்பணும். அதுதான் நம்ம தலைக்கு எண்ணெய் பூசுறது. உன் முகத்தை கழுவுன்னு சொன்னால் உன்னுடைய பழிவாங்குகிற எண்ணத்தையும் எரிச்சலாக இருக்கிற எண்ணத்தையும் விட்டு மனம் திரும்பணும். இது ரெண்டும் செஞ்சாச்சுன்னா தானாக உபவாசம் பேய் ஓடிடும். அதனால இங்க உபவாசம் எடுத்தாச்சுன்னா பேய் ஓட்ட வேண்டாம், தானா ஓடிடும். அது சொல்ல கரெக்ட். உபவாசம் எடுத்துட்டு நல்லாள் மாதிரி வந்திருக்கிறியா, நீ என்ன மாதிரி காரியங்கள் வந்திருக்கிறியா, அது சொல்லிடும். அப்போ முதலாம் கூடாரத்திலிருந்து ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் இந்த மாதிரி காரியங்களை தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போ ரெண்டாம் கூடாரத்திலிருந்து ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேச முடியும். அப்போ முதலாம் கூடாரத்திலிருந்து கேட்ட பிரசங்கத்தை வச்சு நாம் ரெண்டாம் கூடாரத்தினுடைய ஊழியத்தை கணக்கு பண்ணும்போது இது வந்து அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். சரீரத்தில் எத்தனை நாள் வேணும் எடுக்கலாம், ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லையே. சரீரத்தில் எடுக்கணும்னு வசனம் சொல்லலையே, பைபிள் சொல்லியிருக்கிறது ஆவியில் தான் எடுக்க சொல்லியிருக்கு. அப்படின்னா 40 உபாசம் எடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கானே. உபாசம் வந்து 40 உபாசம் எடுக்கிறான் ஒருத்தன், ஆனால் இந்த திருட்டுத்தனத்துலேருந்து மனம் திரும்பாமல் இருந்தானா, உபாசம் எடுத்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லையே. நான் தான் உபாசம் எடுத்திருக்கேன் 40 எத்தனை 7 எடுத்திருக்கேன் நான். 40 ராத்திரியும் பகலும், நான் ராத்திரியும் பகலும் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். எல்லா வேலையும் செஞ்சாகணும், இல்லாட்டும் அவ்வளோதான், ரொட்டீனாக வரணும். 40 உபாசம் எடுக்கிறதுக்கு 6 மேலே எடுக்கும். முதல் 2 எடுக்கணும், அப்புறம் 3 எடுக்கணும், 1 எடுக்கணும். இப்படியே போய் குறைஞ்சது 6 ஆனாதான் 40 உபாசமே தொடங்க முடியும். 40 உபாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 காம்பவுண்ட் விட்டு வெளியே போகக்கூடாது. ஆமாம், ஆனால் எல்லா வேலையும் செய்யணும். 1 கிலோமீட்டர் நடக்கணும், காலையில் சாயந்தரம் குளிக்கணும், கொஞ்ச நேரம் வசனம் கேட்கணும், கொஞ்ச நேரம் பாடணும், கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கணும். எல்லா ஆக்டிவிட்டீஸ் இருந்தாதான் அங்கே உபாசம் சரியாக இருக்கும். இல்லாட்டா உபாசம் எடுத்தாங்கன்னா 6-7 தாங்க முடியாது, அதுக்கப்புறம் ஒரு மனசனால் தாங்க முடியாது. ஜூஸ் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கலாம், என்ன ஜூஸ் குடிக்க முடியாது உபாசத்தில். கொடுத்தாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஒரே ஒரு கிளாஸ் தான் குடிக்க முடியும், அதுக்கு மேலே குடிக்க முடியாது. அதுக்கு மேலே குடித்தாங்கன்னா அவங்களுக்கே கஷ்டம், அவங்களுக்கே தெரியும். அப்படி வந்து எழுத்தின்படி உபவாசம் எடுத்து ஆவியின்படி மனந்திரமா வந்து அந்த உபவாசம் என்னத்துக்கு பிரயோஜனம் இல்லையே. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற உபவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவியின்படி தான். நீ உபவாசம் எடுக்கும்போது உன் தலைக்கு எண்ணெய் பூசி, உன் தலைக்கு அப்படின்னா நம்முடைய தவறுகளை நம்ம மனம் திரும்பணும். உன் முகத்தை கழுவு, முகத்தை கழுவுனா தண்ணி போட்டு கழுவுறதில்லை, பழி வாங்குற எண்ணத்தை விட்டு மனம் திரும்பணும். இல்லை சொல்கிறேன், ஏதாவது அப்படி இருந்தால் இருக்குன்னு கட்டாயமாக சொல்லலை. அந்த மாதிரி ஒரு மூர்க்கமான முகத்தை வச்சுக்கிட்டு நாம் இருக்கக்கூடாது. அந்த அந்த மாதிரி கேட்டதுக்கு பதில் வார்த்தை நான் இப்படி கேட்பேன், இந்த மாதிரி கேட்டதுக்கு நான் இவங்க இப்படி பேசுனதுக்கு நான் இவங்கள வந்து என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பதிலுக்கு பதில் கேட்பேன். அந்த மாதிரி
தான்.
ஆமாம் ஆமாம், பேசக்கூடாது. அப்படி முகத்தை வந்து ரொம்ப மூர்க்கமாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், முகத்தை மூர்க்கமாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆ ஆமாம், நல்லது
தான்.
ஆமாம், பைத்தியம் சொன்னால் நல்லது, நாம தானே சந்தோஷமாக இருக்க போகிறோம். அர்த்தம் பைத்தியம் சொன்னால் நம்மளுக்கு நான் அதை பற்றி சோத்திரம். ஆமாம், தேவன் பிரியமாக இருக்கால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. ஆமாம், அது இவ்வளோ ஆனால் பைபிளில் அது என்னைக்கோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்குதுல்ல. சோத்திரம். ஆ, முகத்தை கழுவியாச்சு, இப்போ கழுவியாச்சு, அதான் உபவாசம். ஆமாம், அப்போ முதலாம் கூடாரத்தினுடைய பிரசங்கம் பண்ணால் சரீர சத்தியகரிப்புக்குண்டான அற்புத அடையாளத்தை பேசுனா எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரெண்டாம் கூடாரத்துலேருந்து ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணான்னா யாருக்கும் பிடிக்காது, அது பைத்தியமாக தோன்றும். அப்போ இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களும் முதலாம் கூடாரத்துலேருந்து தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியல, காரணம் அங்கே முதல் கூடாரம் நிற்கும் அளவும் இரண்டாம் கூடாரத்துக்கு போகிற வாசல் அடைபட்டு கிடக்கிறது. அப்போ சரீரம் வந்து மரணத்துக்கு சந்திக்கும் வரை அல்லது சரீரம் ஆவிக்குள்ளே மறிக்கும் வரை ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் நம்ம கடந்த மூன்று வாரம் மூன்று மெய்ப்பனுடைய காரியத்தை பார்த்தோம், இன்றைக்கு மதியற்ற மெய்ப்பனுடைய காரியத்தை பார்த்தோம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் யார் ரொம்ப சிறந்த மெய்ப்பன் சொல்லி கேட்டிங்கன்னா மதியற்ற மெய்ப்பன் தான் ரொம்ப சிறந்த மெய்ப்பன். ஆனால் முதல்ல இருந்த மெய்ப்பனுடைய வரிசையில் தாண்டி வந்திருக்கணும், ரெண்டாவது மெய்ப்பனுடைய இதுலையும் தாண்டி வந்திருந்தால் தான் மூணாவது மெய்ப்பனுடைய காரியத்துக்கு வர முடியும் அப்படின்னு அனுகிரகங்கிற நிலைமையில் ஆட்டம் மேய்ச்சிருக்கணும், அதேமாதிரி நிற்கிறங்கிற முறையிலையும் ஆட்டம் மேய்ச்சிருக்கணும். அந்த ரெண்டு முறையிலையும் ஆடுகளை மேய்ச்சவங்களுக்கு தான் இந்த மூன்றாவது முறையில் இருக்கிற மதியற்ற மெய்ப்பனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் தாண்டி வராமல் உடனே மதியற்ற மெய்ப்பனுடைய கோலை எடுத்தானா அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல முதலாம் கூடாரத்தில் இருக்கிற ஊழியம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அனுகிரகம் என்னப்பட்ட கோலை எடுத்து முதலாம் கூடாரத்தில் இருக்கிற ஊழியத்தை மேய்க்கிறான். அப்போ முதலாம் கூடாரத்துக்கு இரண்டாம் கூடாரத்துக்கு வித்தியாசம் உண்டாகும்படி நிக்கரகம் எண்ணப்பட்ட கோலை எடுத்து ஆண்டவர் முறிக்கிறார். அதில் முதலாம் கூடாரத்தில் ஊழியம் செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா லேவி, ரெண்டாம் கூடாரத்தில் ஊழியம் செய்கிறது யார், யூதா. அப்போ இந்த ரெண்டு இந்த காரியத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மூணாவது பைத்தியக்காரனுடைய மெய்ப்பன் அப்படின்னா இவன் யூதா கோத்திரத்தினுடைய முறைமையின்படி ரெண்டாம் கூடாரத்திலிருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ ரெண்டாம் கூடாரத்திலிருந்து ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கும்போது முதலாம் கூடாரத்திலிருந்து வசனத்தை கேட்டவங்களுக்கு இது பைத்தியமாக தோன்றும். அதனால் ஊழியக்காரன் முதல்ல சரியானானா ஆடுகளை தானாக சரியாயிடும். அதனால் நாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து இரண்டாம் கூடாரமாகிய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அல்லது ஆவி ஆத்மாவில் மனந்திரும்பி நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.